திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
இளாமல்ல சந்திரமணி சிவகாம சுந்தரி தாயாருடனாகிய அருள்மது ஞான பெருந்த பெருமானுடைய திருவுருளினாலும் நம்முடைய ஞானாசிரியர் பெருந்தகை ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமியுடைய திருவுருளினாலும் திருவாசக சிந்தனை செய்யும் பெரும்பேறு நம் எல்லோருக்கும் இந்த இனிய வேலையிலே வாய்ப்பு. திருப்பெருந்துறை இணையபிரான் திருவுருளினாலே திருச்சதகம் முழுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு நம் எல்லோருக்கும் வாய்ப்பு. சுவாமி உங்க எல்லோருக்கும் ஒரு ஆன்மார்த்தமான பாடலையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பாராயணம் செய்தாச்சா? இதாச்சு. சரி, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த பாடல்களை எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு தோப்போம். உங்க பாடல்
கல்வகை
மனத்தை கட்ட பிரச்சனை பண்ணலீங்க. நாலரை வயசு முடியறதுக்கு இல்ல. திருவாசகத்துல திருச்சதகத்துல ஆனந்தாதீதத்துல ஒரு முதல் பாடலை பாராயணம் பண்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் சுவாமினா. அமிர்தராஜ் ஐயா மீனா ரெண்டு பேரும் தவம் என்ன திருப்பிள்ளை கிடைக்கிறது. 70 வயதாகியும் வீணே கழிந்து ஒரு பாடலும் படிக்காம போற ஜென்மங்கள் இருக்கின்ற உலகத்துல எண்ணிலை பாவிகள் எண்ணிறை ஈசனை நன்னறியாது நழுவுகின்றாரு. 5.5 வயதிலே இந்த பாடலை தொட்டு பயிலக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னா அப்படி நான் புராணத்துல ஆசிரியர் பெருமான் சொன்னது போல நல்ல தாய் தந்தைகளை பெற்றதால் இந்த பணி கிடைத்தது முற்றத்துக்கு நான் பிரசு போவார். புதியாருக்கும் என் தாயாருக்கும் நான் மகனா பிறக்கப்படிதான். திருநாள் பெருமான் திருவம் செய்வதற்கு இலை பறிக்கிற பாக்கியம் கிடைத்தது. வேற யாருக்கோ பிறந்திருந்தா இந்த பேர் எனக்கு கிடைத்திருக்குமா? பெரும் பேர் பிரிச்சு பாருங்க. அற்புதமான குழந்தைங்க பாடுறத கேக்குது. இந்த ஒரு ஆன்மார்த்தம், ஒரு ஆன்மார்த்தமான ஒரு வழிபாடு, இரவு திருவடியில ஒன்றே ஒரு வழிபாடு. இதை தவிர அடியின் எங்கேயுமே பார்த்தது இல்லை நம்ம வழிபாட்டை தவிர என்னுடைய வரலாற்றுல. அற்புதமானது ஒரு வழிபாடு.
தேவர் கோவறியாத தேவதேவன் சிலம் பொழில்கள் பயந்து காத்தளிக்கும் மற்றை மூவக்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாக தெந்தை யாவக்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமாக்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மென்மேலும் குறைந்தாடி பாடுவோமே.
யாமாருக்கும் குடியெல்லாம் யாதும் அஞ்சும் திருநாபுரச பெருமான் எந்த எடுத்தார் அது திருவாசக ஆட்சி, அந்த சொல்லாட்சி. பல்லவ மன்னர்கள் உங்களை அரசர் அழைக்கிறார்னு அவன் காவலர்கள் வந்து சொன்ன போது, நாமாக்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம்னு சொன்ன அந்த ஆட்சி திருவாசக சொல்லாட்சி. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே சாமி சொல்லியிருக்கான் மணிக்கவசகர். அந்த வாக்கு அப்படியே திருச்செந்திரத்தில் அற்புதமான பாடல்.
இணையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போதனாய்க்கோல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான். ஆனா இரும்பின் பாவை அணையனா பாடே நின்று ஆடே ஆவிசோரே அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நானானலாறு முடிவு அறிய முதல் அந்தம்
விரும்பின் பாவை அணையனான் ஆடே நின்று ஆடே அன்றோ அளவிடேன் உடையே ஆவி சோரே. ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும் ஆவி சோரே. சோர்ந்து பேசின சிவபெருமான வனங்களும் தான் சிவபெருமான வனங்களை அடியார்களுடைய சார்பு இல்லை, குருநாத சார்பு இல்லைன்னா ஆவி சோர்ந்துடணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? கல்லு மாதிரி இருக்கும். இரும்பு தான் அப்படி இருக்கும், உணர்வு இல்லாத ஜடம் தான் அப்படி இருக்கும். உணர்வுடைய அடியாக அற்புதமான படம்.
என்னான்
செய்கிறேன் பேச பேச ஆறு பெருமாவுடைய பாடல் இந்த ஒரு இடத்துலதான் வருது. அற்புதமான பாடல்.
உள்ளேன்
புரந்தன் மாலையன் வாழ்வு குடிகிடி. அடியாரோடு உள்ளால் நல்லேன் குடிகடினான். குடிகட்டாலும் மாலையனாதி வேண்டி எனக்கு வேணாம். குடிகட்டாலும் அடியார் அல்லாதவரோட சார்பு. இது போன்ற பல அற்புதமான பாடல்களை சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இந்த திருச்செதகத்திலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாது. அதுலேருந்து மீண்டு வந்தாலும் அடுத்து நீச்சல் விண்ணப்பத்துக்கு போக முடியும். சிவாசகத்தை எடுத்தா மறுபடி புணர்ப்பது ஒக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூனை நோக்கினா அப்படிதான் மனம் போகுது. மாறில்லாத மாத்தருணை வெள்ளவே தான் போகுது. அந்த படங்களே மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் தான் தோன்றுவது. இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த திருச்செதகம் திருச்செதக கடல்லேருந்து வெளியே வந்தாதான் அடுத்து நீச்சல் விண்ணப்பங்கிற கடலுக்கு போகும். வர முடியல. சாமி இப்ப வச்சிருக்கிறாரோ வெளியே வர முடியும் போன்று. இன்றைய தினம் நாம சிந்திக்கக்கூடிய திருப்பள்ளி என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி. என மார்கழி மாதம் நெருங்கிவிட்டது. அடியார்கள் எல்லோரும் செவடியார்கள் எல்லோரும் பொதுவாக உலகில பொதுவான வழிபாடு செய்யறவர்கள் ஆர்வத்தோடு காத்திருந்து வரவேற்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். அதிகாலையிலே இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப அடியார் குடும்பத்தில் எல்லோரும் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை இடையராம ஊதி சிவபெருமான வழிபட்டு பயனடைவார்கள். ஏன் அன்பர்கள் நீங்கள்லாம் ரொம்ப வழிபாடு செய்திருக்கின்றீங்க. அதனால முன்னமே திருப்பள்ளி எழுச்சி சிந்தித்து விட்டோமே. ஆனால் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து நீங்க வழிபாடு செய்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த காரணத்தினாலே இந்த தினம் பெரிய புராணம் சிந்தனை செய்யலாம் என்றுதான் அடி நினைத்திருந்தேன். அப்பதான் தோணுச்சு நம்ம திருப்பள்ளி எழுச்சியும் அடுத்த வகுப்புல திருவம்பாவையும் சிந்தித்து விட்டோம். ஏனால் இந்த மார்கழி மாத வழிபாடு அடியார்களுக்கு ரொம்ப பயனுள்ள வழிபாடாக இருக்கும். இந்த திருவள்ளுவர் உணர்த்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி. பள்ளி அப்படின்னாலே படுக்கை. அந்த படுக்கையிலிருந்து எழுவதுதான் பள்ளி எழுச்சி. பள்ளி அறை சொல்றோம் இல்லையா, திருக்கோயில பள்ளியறை சுவாமி வந்து நம்ம அவர் அம்மையும் கடைசியில எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது பள்ளியறை. அங்கேருந்து சுவாமியை நான் எழுப்புவது பள்ளியறைச்சி. சுவாமி நமக்கெல்லாம் வீட்டுல பெட்ரூம் வச்சிருக்கிறோம், படுத்துக்குவோம், சுவாமி அப்படி தூங்கிடுறா, தூங்கினா என்ன ஆகும், தூங்கத்தான் முடியுமா. சுந்தர பெருமான் திரு கலைநல்லூர் தேவாரத்தை சொல்லுவார், அம்மை திரு பந்தனூர் திரு பந்தனூர் தேவார அம்மை இரண்டு கண்களையும் மூடிய உடனே உலகமே இருந்துச்சு. விளையாட்டாக சுவாமி கண் ரெண்டு கையும் கொண்டு உலகம் இரண்டவனா கருணையோடு மூன்றாவது கண் சுவாமி திறந்தார் உலகத்துவிகளுக்கா. நம்ம துப்பமா மூணு கண்டு கொடுத்தா நெத்தி நமக்கு அழகா இருக்கணும் தான். நம்ம ஒரு சின்ன மார்க் இருந்தாலே அது எனக்கு பேட்ச் பண்ணி அனுப்பிடுவோம் இல்லையா, தெரியாது. சாமி ஒரு கண்ணே வச்சுட்டாரு இவர்களுக்கா. அதுதான் மூன்றாவது கண் வந்த வரலாறு. இந்த திருப்பள்ளி எழுச்சி என்றால் என்ன என்ன தத்துவம் என்ன என்றால், உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்பர் பெருமானோட வாக்கு கையில் திருத்தாண்டகத்துல. அப்ப நம்ம இப்ப செய்யற நைவேத்தியம் எல்லாம் சுவாமி எடுத்து சாப்பிடுறாரா? நம்ம ஒரு அன்புல செய்யறோம், அந்த நைவேத்தியத்திற்காக நீங்க எல்லோரும் செலவழித்த நேரம் அவர் மேல் கொண்ட அன்பை அவர் நைவேத்தியமா எடுத்துக்கிறார். நம்முடைய தற்போதத்தை தான் வாங்கிக்கிறார் அவருடைய, அவர் உண்மையிலேயே விரும்ப நைவேத்தியம் தெரியுமா, நம்முடைய தற்போதத்தை அவர் ஒப்படைக்கணும். நான் இந்த அகம்பாத அந்த ஆணவத்தை அவர் இருக்க அவருக்கு நைவேத்தியமா ஒரு நல்ல ஒரு வெள்ளி பாத்திரத்தை வச்சு கொடுக்கணும். அதுதான் அவர் விரும்பக்கூடிய நைவேத்தியம். இதைத்தான் எதிர்பார்க்கணும். இதுக்குதான் இந்த உலகத்தை படிக்கிறேன், இதுக்குதான் எந்த உயிர் செய்து. நீ நெய்யும் பாலும் தைரியம் உண்டு, நான் பார்க்காத நெய்யா பாலா தயிரா, உலகம் முழுவதும் எனக்கு நடந்துகிட்டுதான் இருக்குது. அந்தோ நீ கொடுத்த எதுவாக உன்னிடம் நான் விரும்புவது அந்த தற்போதம், தற்போதம் தற்போது நீக்கம். எனவே எப்படி அவர் உண்ணுவதில்லையோ அதுபோல் உறங்குவதும் இல்லை, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அப்ப உண்ணாது உறங்காது இருக்கிற பெருமானுக்கு நாம ஏன் திருப்பள்ளி எழுச்சி பாடணும் என்று கேள்வி. அந்த ஒரு கேள்வி வரும்போது சுவாமி நம்மோட இருக்கிறார். பதினாறாம் சூத்திரத்துல காணும் கண்ணுக்கு காட்டும் மூலம் போல காண உள்ளத்தை கண்டு காக்கிறார்கள். கண்ணொழியோடு ஆண்மொழியும் கலந்து ஒரு காட்சியை காணணும். அந்த காட்சி நிகழணும் அப்படின்னா சிவபெருமானும் இந்த உயிரோடு சேர்ந்து அந்த காட்சியை காண வேண்டும். இறைவர் கண்டு அறிவிக்க வேண்டும். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே, நம்மோடு சேர்ந்து அறிந்து நமக்கு அறிவிக்கின்றார். நான் பேசுறேன்னா சுவாமி என்னோட சேர்ந்து பேசினாதான் பேச முடியும். அதுபோல அந்த ஒரு காரணத்தினாலே ஆன்மாக்கள் தினந்தோறும் நம்மளுடைய இந்த சிவாலயத்தை வழிபாடு முடிந்த உடனே அதிகாலையில நாம் எந்திக்கிறோம். நாம் எந்திக்கும் போது பெருமானையும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செய்யப்பட்ட ஒரு வழிபாடு தான் இருக்கு. இதுல உண்மையான சைவ சித்தாந்த நுணுக்கம் என்ன என்றால், நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த தலைப்பு இந்த பதியத்துக்கு திரோதான சுத்தி. திரோதானம் என்றால் மறைப்பாற்றல். மறைப்பாற்றல் என்ன செய்யும், நம்முடைய வினைப்பயன்களை அனுபவிக்கும் பொருட்டு இந்த உலக இன்பத்திலே நம்மை நமக்கு நாட்டத்தை கொடுத்து வினைப்பயன்களை ஊட்டும் இன்பதும் அனுபவத்தை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். பல பிறவிகளை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவர் உள்ள அருளாலே தெய்வம் என்பது ஒரு சித்தம் உருவான பின்பு அந்த புரோதான சக்தியாகிய மறைப்பாற்றலை அருட்சக்தியாக மாறி நமக்கு சிவானந்தத்தை விளைவிக்கும். அம்மைதான் அம்பாள் தான் செய்யறாங்க எல்லாத்தையும். அம்மைதான் மறைப்பாற்றலாக இருந்து நமக்கு வினையை ஊட்டுறாங்க. அவங்களே அருளாற்றல் அருட்சக்தியாக இருந்து நமக்கு சிவஞானத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இரவு பொழுது மறைப்பாற்றலாகும், உதயகாலமாகிய அந்த பகற்பொழுது அருட்சக்தியினுடைய துவக்கமாகவும் சத்தினி பாதகமாகவும் கொண்டு இந்த பாடலை மாணிக்க சுவாமி அருட்சிருக்கின்றார். அந்த காலத்துல அரசர்களுக்கு இது போன்று துயில் உணர்த்துவார்கள். இதை வந்து தொல்காப்பியத்துல ஏத்திய துயிலடை நிலையம்னு சொல்லுவாங்க. சூதர்கள் என்று ஒரு இடத்தா இருப்பாங்க. சூதர்கள் தான் யாருன்னா அரசனுடைய பெருமையை சொல்லி, அவனுடைய குலப்பெருமையை சொல்லி, அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லி, அவனுடைய வீரத்தினை சொல்லி அந்த அரசனை துயில் எழுப்புவார்கள். அவருடைய அரசனுடைய திருவடியை மெல்லிய வைலத கால் வருடி குளிர்ந்த காற்றினை வருவித்து அவர் பெரும் இனிய சொற்களால பேசி அவரை துயில் எழுப்பணும். அந்த அன்றைய நாள் முழுவதும் சிறப்பா ஐயா சிரிக்கிறேன், நம்மளெல்லாம் அப்படியே எழுப்புறேன். எந்திக்கும் போதே பிரச்சனையோட தான் நாள்தோறும் காலையில எந்திப்போம், தண்ணி வரல, கரண்ட் வரல, அது வரல, வரல, நீங்க எந்திரிக்கிறேன் அது மாதிரி சரி பண்ண அப்படி செஞ்சா காலையிலே பிரச்சனைன்னா அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் பள்ளியில் வச்சு இருந்திருக்காங்க. அதிகாலையில நாம எழுப்பும் போதே திருநீலகண்டம் திருச்சிட்டம்பலம் சிவாயம் சொல்லி எனக்கு எழுப்பு திருமுறையில கேட்டுக்கிட்டே எழுந்தோம்னா அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும். முதல் கோணலாயிட்டுனா முற்றிலும் கோணலாக்கணும், அதிகாலையில சிறப்பாக அடிக்கணும். அதுக்கு அந்த அரசனுக்கு முடிஞ்சது ஆண்டிகள் என்ன செய்யறது, அவரவரோட வினைப்பயன் எந்திக்கும் போதே பிரச்சனைகளை கேட்டுட்டு தான் எந்திக்கணுங்கிறது நம்மளோட வினைப்பயன். ஆனா நம்ம சுவாமிக்கு மாணிக்க சுவாமிக்கு பார்த்தா அரசன் உலக இந்த நாட்டிலே ஆளக்கூடிய அரசனுக்கே பள்ளி எழுச்சி செய்யும் பொழுது இந்த உலகத்தையே ஆளும் சர்வ அதிகாரம் படைத்த ஈசனுக்கு திருப்பள்ளி எழுச்சி செய்யாமல் இருக்கலாமா என்று சொல்லி மாணிக்க சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி என்று பயிற்சி அறிவு செய்தார்கள். இறைவரை எழுப்பினர் பள்ளி என்று அற்புதமான பாடல். இந்த பதிகத்தினுடைய நுதலிய கருத்து திரோதான சுத்தி, அதாவது மறைப்பாற்றல் நீங்கி சத்தினி பாதம் துவங்கி அருட்சக்தியினுடைய வீழ்ச்சி, சத்தினி பாதம் அந்த திருவுருள் வீழ்ச்சி வீடுகள் மேல் வருவது தான் கரெக்டாக முதல் பாடல்.
ஹரஹரணம் பார்வதி சிற்றம்பலம் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழக்கு இணை துணை மலர் கொண்டு எட்டினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நதி கொண்டு திருவடி தொழுவோம் செற்றினர் கமலங்கள் மலர் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே எட்டுயர் கோடி உடைய எட்டுயர் கோடி உடைய எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
திருப்பெருந்துறையிலே நம்முடைய மாணிக்கவாச சுவாமி அருள் செய்த திருப்பதிகம் இந்த தமிழகத்தில் எல்லா சிவாலயங்களிலும் திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் போதுவாமூர்த்திகளும் அடியார்களாலும் பாடப்படும் முடியும். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே சுலமான துவக்கம் இருக்கும்போது போற்றி என்றால் வணங்கி வாழ்த்துவது, கைலை மலையானே போற்றி போற்றி என்றால் உன் திருவடியே சரணம் நடந்துவிட்டே நம்மை பாதுகாத்தரும் சங்கரா போற்றி அவரை வாழ்த்தி வணங்குவது. போற்றி எதை போற்றுகின்றார், என் வாழ் முதல் ஆகிய பொருளே, வாழ்க்கைக்கு முதலாகிய பொருள், அந்த பொருள் இல்லைன்னா வாழ முடியாது. மாணிக்கவாச சுவாமிகள் திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமியை தன்னுடைய வாழ் முதலாகிய பொருளாக வாழ் முதல் வழி முதல்லாம் சொல்ல முடியும். பின்னாடி சொல்லுவார் கோயில் திருப்பதி வழிக்கு முதல்ல துணையாக இருப்பது வழி முதல், வாழ்க்கைக்கே முதலாக இருப்பது வாழ் முதல். எது இல்லைன்னா நம்மால வாழ முடியாது, எது இல்லைன்னா வாழ முடியாது. கேட்க நல்லாதான் அது மேலே இந்த வகுப்பு விட்டு வெளியில போகும்போது என்ன அப்படின்னா சிவந்துலாம் வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முதல் பொருள் போற்றி இந்த வாழ் முதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா உண்மையிலே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வாழ்முதல் வந்து சிவம் தான், முதலாகிய பொருள் சிவம் தான். ஆனா நாம ஒருத்தரும் ஒவ்வொரு பொருளை வாழ்முதலா வச்சிருக்கோம் இல்லையா, செல்வம் மனைவி மக்கள் பெற்றோர் சொத்து என்ன நிலமா இன்னும் சில இன்னும் சிலர் வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள் இதையெல்லாம் வாழ்க்கையில முதலாச்சுப்பான். அந்த முதலுக்கு மோசம்னா விட்டு கொடுக்க மாட்டான், இதையாவது வித்தாவது அந்த முதலை காப்பாத்திப்பான். அப்ப நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் சிவபெருமானை தன் வாழ்முதலாக வைத்திருந்தது காரணத்தினால்தான் இளையான்குடி மாற நாயனார் அந்த இளையான்குடி என்ற ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த காலத்தையும் செய்தார். செல்வமெல்லாம் சுருங்கி வளம் சுருங்கினும் வடம் சுருங்காது அது செல்வம் குன்றிகளிலையும் தொண்டு செய்தார். ஏன்னா அவங்க வாழ்முதல் பொருள் யாரு, சிவபெருமானோ அவருடைய அடியார்களும் அதே போல ஏற்பாடு நாயினார், சிறுத்தொண்ட நாயினார், வாழ் முதல் முதலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால பிள்ளைக்கு செய்து முதலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. கலிய நாயினார், கனம்புள்ள நாயினார், அமர்நீதி நாயினார், அவங்க வாழ் முதல எதை வச்சிருந்தாங்க, திருத்தொண்டு. அமர்நீதி நாயினார் இழைத்த அன்பினில் இறைதிறனேற்று மெய்யடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நேர் நிற்க அப்படின்னார். இறைதிறனேற்று மெய்யடிமை பிழையாம செய்யணும், குற்றம் வந்துடலாம். எப்படி எது நாயன்மார்கள் வாழ மெய்யடிமை, இறைதிறனேற்று மெய்யடிமை சிவருமான்மால் கொண்டு அவருடைய அடியார்களுக்கு செய்த அந்த மெய்யடிமை குற்றம் வராது நான் செய்திருந்தது உண்மையானால் இந்த துளை நிற்கட்டும் நேரம். எனவே அவங்க வாழ் முதலாக அதை கருதியிருந்தார். சிவத்தை வாழ்ந்ததாக கொண்டு நம்ம ஓடக்கூடிய இந்த ஓட்டம், உலகியல் ஓட்டத்துல நமக்கு பலதரப்பட்ட வாழ்வுகள். இங்க எல்லோரும் ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, பிறந்ததுலேருந்து விவரம் தெரிந்த காலத்திலேருந்து இந்த நொடி வரைக்கும் நீங்க எதை வாழ்ந்துதான் என்னெல்லாம் பார்க்கணும், என்ன பார்த்தா அப்படியே என்ன தோணும், கண்ணை மூடி உங்களுக்கு நீங்களே கேட்கும். ஒரு நிமிஷம் பிறந்ததுலேருந்து இந்த நொடி வரை வாழ்முதல் நம்ம வாழ்க்கையில எதை வச்சிருக்கோம், எந்த பொருளுக்காக ஓடி இருக்கிறோம், எந்த பொருளுக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கும். சிலருக்கு 5 செகண்ட்லயே முடிவாயிருச்சு. உள்ள இங்க நெல்லிக்கை மாணிக்கவாச சுவாமிகள் பொருளே அப்படிங்கிறார், பொறுமையில சொல்றார். அதுக்கு மேல நான் சொல்றேன், வாழ்முதல் பல பொருள் இருக்கலாமே, எனக்கு ஒரே பொற்று என் வாழ்முதல் ஆகிய பொருளே. அந்த பொருள் யாரத்தையும் நிறுத்த போறா, எனக்கு வாழ்க்கைக்கே முதலாக இருக்கக்கூடிய பொருள். அதை வாழ்முதலாக நினைக்கிறதுனாலதான் அரிமர்த்தன பாண்டியன் கொடுத்த அந்த பணத்தை கொண்டு திருப்பெருந்துறை கோயிலை எழுப்பினார். அவரை வாழ்முதலாக நினைத்ததுனாலதான் அரிமர்த்தனத்தேர்ந்து கடிதம் வந்த போது எங்கே குதிரைகள்னு கேட்டபோது சுவாமி போக வரும்னு சொன்ன உடனே கண்ணை முடித்து சென்றார். அவர் சிறையில மன்னன் சிறையில சொல்லிட்டான் சுவாமிக்கு. இந்த வாழ்முதலா அவர் நினைச்சார், ஒற்றையின் வாழ்முதல் ஆகிய அப்படி நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். முக்கியத்துவம் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பழகணும், கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி. நம்மால முழுமையா செய்து விட முடியாதுதான் நம்ம சகலர்கள். அதுக்காக அதையே ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கிட்டு எவ்வளவு காலத்தை ஓட்ட முடியும், எவ்வளவு பிறவிகள் ஓட்டணும். அப்ப இந்த நூல்கள்லாம் எதுக்கு சாமி கொடுத்தா, கொஞ்சம் முயற்சி செய்யும், முக்கியத்துவம் கொடுக்க இயன்ற அளவு நம்ம முயற்சி செய்யும். வாழ்முதலாகிய பொருளை எதனாலும் விட்டு கொடுக்கலாம், வேலை பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். சிவபக்தியை விட்டு கொடுத்து எந்த வேலையும் செய்யணும், எதனாலும் செய்யலாம் செய்யலாம். சிவபக்தி தான் வாழ்க்கையினுடைய முதலாகிய பொருள். இந்த செயலை செய்தோமே ஆனால் நம்ம வழிபாட்டுக்கு பங்கம் வந்து விடும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது எதை தியாகம் பண்ண தயாராக அந்த மற்றொரு செயலை சிவத்துக்கு கொடுத்துக்கலாம். அதான் அதுதான் உண்மையான முதல், முதலுக்கு மோசம் வந்துடாம பார்த்துக்கணும். வாழ்முதலாகிய பொருளை இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, சிவபெருமான் நம்முடைய வாழ்வியினுடைய முதல் பொருளாக உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் இருக்க இருக்க வேண்டிய இடம் கைலாயம். அவர் இந்த பூமியில் நமக்கு இந்த பூமியில் உள்ள பொருட்களே வாழ்க்கையின் முதல் பொருளாக நம்ம நினைச்சோம்னா நாம கடைசி வரை இதுதான் இருந்துட்டு இருக்கோம். பிறவிதோறும் முதல் பொருள் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பிரியில இந்த பிள்ளை, அந்த அடுத்த பிரியில அந்த பிள்ளை, அதுக்கு அடுத்த பிரியில அவங்க இவங்க. முதல் பொருள் மாற்றம் இல்லை. எப்ப சாமி நினைக்கிறோமோ சாமி வந்து அப்படியே கையில எடுத்துக்கிட்டு பொற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருள் எடுத்த உடனே ரொம்ப ஆழமான ஒரு வாக்கு. சிறடியார்கள் எல்லோரும் கவனிக்க, சிவபெருமான் நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு எடுத்த உடனே மாணிக்கவாச சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். சாதாரண பொருள் இல்லை, உங்க வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி வாடகை பொருள் எல்லாம் இல்லை, இது வாழ்முதலாகிய பொருள். புலர்ந்தது பூங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு புலர்ந்து விட்டது, வைகரை பொழுது வந்து விட்டது. பூங்கலர் பூ அப்படின்னாலே தாமரை தான், பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை அப்பரபெருமான் வாக்கு. அந்த தாமரை போன்ற உன்னுடைய அந்த திருவடிகளுக்கு இணையான துணையான மலர் கொண்டு, அந்த திருவடிகளுக்கு ஏற்ற அந்த திருவடிகளை ஒத்த மலர்கள், மலர்களை ஒத்த திருவடிகளை சொல்ல முடியும், அந்த திருவடிகளை ஒத்த மலர்கள், மகனே மறை அப்பா இருக்கான்னு சொல்லுவோமா? பாமா இருக்கா மகன் இருக்கான்னு சொல்லுவோம். முறை மாத்திருந்தா போல இணை இணையான மலர்கள், துணை மலர்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, திருச்சிரையத்தில் மாணிக்கவாசாமி சொல்லியிருக்கிறாங்க, தவமே புரிந்தலன் தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சன் பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி. நாம் தவம் செய்வதற்கு துணையாக இருப்பது மலர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக இருப்பதும் மலர்கள். சோர்மாரிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு துணையாக இருப்பது மலர்கள். அதனாலதான் நம் தனவனம் என்று சொல்வார்கள். தனவனம்னா எனது நம் தனவனம், நமக்கு செல்வத்தை தரக்கூடிய, செஞ்ஞான செல்வத்தை தரக்கூடிய வனம் அது நந்தனவனம். நம்பிகள் பெருமான் அப்புற பெருமான் எல்லாம் தில்லை செல்லும் போது நந்தவனத்தை வணங்கி விட்டு சென்றார்கள். திருக்கோயில் போனால் அடியார்கள்லாம் நந்தவனத்தை வணங்கிட்டு தான் போகும். அந்த இணை துணை மலர் கொண்டு சிவருமானுடைய திருவடிகளுக்கு இணையான நம்முடைய நம்முடைய தவத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த மலர்களை கொண்டு ஏற்றி அவருடைய பெருமையை ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு. நம்ம சாமியை வணங்குறோம், என்ன எதிர்பார்த்து வணங்குறோம்? அவர்கிட்ட அவருடைய அருளினை இல்லையா வேண்டும். எண்களுக்கு மெய்யன்பு பரிசு இரவாத இன்ப அன்பு, அந்த அன்பு என்னது? அதுதான் ஞானம். ஞானம் ஈசன்பால் அன்பு என்பது பெரிய புராணம். அந்த அன்பை வேண்டிதான் நம்ம வணங்குறோம் இல்லையா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறோம், அன்பினை கொடுத்து ஞானத்தை வாங்குகின்றோம். இந்த மாணிக்கவாச சுவாமிகள் என்ன சொல்றாரு? இணைதுணை மலர்களை கொண்டு அடியார்கள் கொடுக்க நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்லகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். அடியார்கள் அப்படி வந்த உடனே சாமியுடைய புன்முறுவல் செய்கிறா, சிரிக்கிறா, பள்ளி எழுச்சி செய்த உடனே அந்த புன்முறுவல் தான் எங்களுக்கு பிரசாதம். இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி திருவடிகளுக்கு இணையான எங்களுக்கு துணையான மலர்களை கொண்டு உன்னை போற்ற அந்த அந்த அன்பினை ஏற்று தேவரீருடைய திருமுகத்திலே அப்படி ஒரு மலர்ந்த புன்னகை. நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், அது ஒரு மலர் போன்று எப்படி ஒரு தாமரை புன்னகையோ, தாமரை இப்படி விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? புன்னகையோடு சிரிக்கிற மாதிரி அப்படி இருந்து அடியாது, அப்படி வாழ்ந்த மாதிரி மலர் கொடுக்க மலர்ந்து இருக்கணுமா? ஏற்றேனின் திருமுகத்து என சிரிப்பு என்பது ஒரு மலர் போன்று மலர்ந்து விரிஞ்சிருக்கும். திருமுகத்து எமக்கருள் மலரும், சிவருமானுடைய திருமுகத்துல ஒரு மலர் மலருது, அது என்ன மலர்? அந்த புன்னகை மலர். மலரும் எனக்காக அந்த பூ மலர், உனக்கு இந்த பூ நான் கொடுத்தேன், திருவடி மலர்கள். அதை ஏற்றுக்கொண்டு சுவாமி ஒரு புன்னகையை கொடுக்குறீங்க பாருங்க, அது அந்த அருள் மலர் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு அதே நாங்கள் பிரதானமாக பெற்று என் திருவடி தொழுகோம், உன் திருவடியை நாங்கள் தொழுவோம், வழிபாடு செய்வோம். இது வந்து தொழுகோம் என்ற இந்த சொல் மூன்று காலத்துக்கும் பொருந்தும். மணிக்கவ சுவாமிகள் தனக்கு முந்தினடியாகலையும் சொன்னார், தன் காலத்தையும் சொன்னார், அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த நம்மளையும் சேர்த்து சொல்லி சார். இது முன்னமே இந்த அடியாக அப்படிதான் செய்தாங்க, அடியேன்னு அப்படிதான் செய்கிறேன், எனக்கு பின் தொடர்ந்து உண்மை வணங்கக்கூடிய அடியார்களும் அவர்களும் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள், வேற என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்றாரு. எல்லாரும் தன்ன மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அடியுமே நினைப்பேன், சித்தாந்தம்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்மள மாதிரி எல்லா அடியாரும் அப்படி நினைச்சிடுவாங்க, இருந்துருவாங்க இருந்துருவாங்க அப்படி நினைச்சு ரொம்ப தவறான ஒரு கணக்கு. ஆனா அது தவறுன்னு சாமி உணர்த்தினார். நம்ம நான் நீ சிந்திக்கிற மாதிரி எல்லாரோட சிந்தனையும் வராது, அவரவருக்குரிய ஒரு பக்குவம் நம்ம இருக்கு. எவ்வளவுதான் நம்மை இடித்து இடித்து எடுத்து எடுத்து சொன்னாலும் அந்த பையில எவ்வளவு இடம் இருக்கு அவ்வளவுதானே அடையும். நாம் போய் ஒரு 2 கிராம் அடைக்கிற ஒரு சாதாரண சுத்தியில வீட்டு 50 கிலோ விஷயத்தை நான் திணிக்க பாக்குறேன், அது உள்ளே போகல, திணிச்சு பாக்குறேன், இவ்வளவுதான் போயிடுச்சு. அது போல எழிலகை கொண்டு நின் திருப்பிடி தொழுக நிதானம் எதிர்பார்க்கணும் பெருமான்ட்டா, வேற எதையும் நம்ம எதிர்பார்க்கணும். அவருடைய புன்னகை, அவருடைய கருணை, அவருடைய அன்பு எதிர்பார்க்கணும். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துரை பெருந்துரை இருக்க துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய துறை, உயிர்களை கரையேற்றக்கூடிய துறை, அந்த துறையிலே வச்சிருக்கும் பெருமானே. சேற்றிதழ் கமலங்கள், அங்கு சேறு நிறைந்த வயல்கள் நிறைய இருக்கிறது. அங்கு கமலங்கள் நிரம்ப இருக்கின்றன, மலரும் தன்மையில் சூழ். இது ஒரு குறிப்பான ஒரு செய்தி. கமலங்கள் பொதுவாக எங்க இருக்கும் அப்படின்னா வாவியில இருக்கும், தடாகங்கள் இது போன்ற இடங்கள்ல வாவியில வளரும். சேற்றிலையும் இங்கு கமலம் வாழ்ந்திருக்கின்றது சொல்றாங்க. சேர்னு யாரு குறிப்ப சொல்லுகிறார்? தன்னை சொல்கிறார். இது நான் சேரு, இந்த சேருக்காக இவருடைய முகத்துல ஒரு புன்னகை மலர்ந்தது அல்லவா, அது கமலம். சேற்றிதழ் கமலங்கள் வளரும் தன் வயல் சூழ் நிரம்பல, அந்த வயல்கள்ல திருப்பெருந்துறை சுற்றி இருக்கக்கூடிய வயல்கள்ல சேறு நிறைந்த பகுதிகளில் கமலங்கள் வளர்ந்திருக்கின்றன, தன்னை சேராம சொல்லிக்கிறார். இன்னொன்னு, கமலங்கள் வந்து ஈரப்பதமான இடத்துலதான் மலரும். அப்ப சிவபெருமானுடைய புன்னகை நம்ம என்ன கேட்டு பெற்றிருக்கோமா? அப்படியே நம்ம உச்சவமூர்த்தி அடங்கியிருப்போம். மனநிறைவாகி நம்ம அந்த உலகத்தையே மறக்கும், அப்பதான் அந்த புன்னையை கண்டதாக அர்த்தம். பார்த்தாலே அதை சிரிக்கிற மாதிரி இருக்காரு பாருங்க. அது எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். சிற்பி செதுக்குனதே அவர் சிரிக்கிற மாதிரி தான். அது அல்ல இந்த உணர்வு. இது வந்து உணர்விலே வரணும், உயிரோடு நிகழணும். வெளித்தோற்றம் அல்ல, சுட்டறுத்தல். மணிக்கவாசாமி சொன்னது போல சுட்டி அறியக்கூடிய குறை தாண்டி இந்த உணர்வு நமக்கு வரணும். சுட்டி அறியக்கூடிய குறையும் தாண்டி வர வேண்டிய நமக்கு இந்த உணர்வு. எப்படி நமக்கு இந்த உணர்வு வரும்? நல்ல வழிபாடு பண்றோம். திருப்பந்தூர்ல எத்தனை நாள் இருந்தோம் நம்ம? 2 நாள் போய் முழுமையா சுவாமி திருவடியே கிடந்தோம். அதுதான் வீடு. அப்பா அவர் தான் வீட்டுல இருக்கிறோம். அம்மையப்பரி வீடு எல்லாத்தையும் மறந்துருந்தோம். திருப்பெருந்துறையை விட்டு நாம கிளம்பும் போது அப்படி ஒரு மனம் போய் வலித்தது. அப்போ அந்த சுவாமி வந்து ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எலிநகை கொண்டு ஆத்மநாதருடைய புன்னகையை ஏற்றுக்கொண்டு நான் வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம். ஆத்மநாதர் வந்து நமக்காக மலர்ந்த முகத்தோட நம்முடைய செயல்கள் சுவாமி புன்னகை செய்யக்கூடிய நிலையில அவரை நாம வந்து வீரபுத்திரரா மாத்திடக்கூடாது, தக்கன் மாத்துறது போல. கருணையோட நம்முடைய செயல்களை பார்த்து இறைவர் புன்னகையோட அருள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். அவர் எவ்வளவோ புன்னை செய்துதான் பார்ப்பார். மறந்து மீறி அவச்சாரங்கள் பெருகும்போது அவர் வந்து வீரபுத்திரனா மாறினார். எனவே அந்த அன்பு ஆழ்ந்து மனம் வாக்கு காயம் ஒன்றி முக்கரணங்களால முழுமையான ஈடுபாட்டோட எந்த ஒரு விருத்தியும் எதிர்பார்க்காது, சுயநலமின்றி கடமை உணர்ச்சியோட சமயாச்சாரியர்கள் காட்டி அந்த நெறியோடு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, செல்வத்தை எதிர்பார்க்காம, புகழை எதிர்பார்க்காம ஆன்மார்த்தமாக துண்டு செய்து வழிபாடு செய்வோமே ஆனால் இறைவனுடைய அந்த புன்னகை, அது புன்னகையாக அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அது இது அனுபவத்தால் உணரலாம். ஏற்றுயர் கொடியுடையாய் யமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இறைவரோட கொடி எப்படிப்பட்ட கொடி? ஏற்றுயர் கொடி, ஏறு விடை, விடை தர்மத்தின் வடிவமானது. அவருடைய கொடியில கைலாயத்து அந்த குடிதான் பறக்கும். அதர்மிகளுக்கு அந்த இடம் கிடையாது. அதர்மிகள் அதர்மமே அதர்மத்தின் வழியிலே போறவங்களுக்கு அவருடைய அருளும் கிடைக்காது. கையிலே அபரஞ்ச கையிலே அங்க மேல சொல்ற அறத்தின் வடிவில் அறந்தான் அவருக்கு, அவரே நீதி வடிவான். அந்த கொடியை உடையவர் அவர் வேலையை அதான் காட்டுறாரு. நான் அறத்தை தான் முக்கியமா பார்ப்பேன், தர்மம் முக்கியம் யாரா இருந்தாலும். அதாவது அதே தன் கொடியை வச்சிருக்கார் சுவாமி. எமையுடையா என்ன மட்டுமா எல்லா அடியார்களையும் பண்ணியா சொல்றார். இங்க எல்லோரையும் உடையவன் நீ தானே சுவாமி. அத சொன்னாங்களா இல்லையா அம்மா சொன்னாங்களா பாடல் கிட்டவா மனமே அந்த என்ன வரி அனைத்தையும் விற்று ஆழ்வதற்கு உரிமை என்னன்னாலும் கேளாம் உடனே போ. உங்க கையில் ஒரு பொருள் உங்க நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இங்க அது யாரு கூட கேட்பா என்னன்னாலும் செய்யலாம். அது போல அதான் உடையா என்பதுக்கு பொருள். எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி சொல்லி நமக்குள் இருக்கும் அரட்சத்தை நாங்கள் எழுப்புகின்றோம். அவர் இன்னைக்கு கண்ணு முன்னாக எம்மீதையே இமையாத முக்கன் கிரியா சொந்தவர்கள் எத்தனை சொல்லியிருந்தார். அவர் இமைத்தாலா சார் தூங்குறது, தேவர்களே இமைக்க மாட்டாங்க சாமி இல்லையா. எனவே இப்படி எழுந்தரும் இந்த திருப்பள்ளியுடைய தத்துவம் சொன்னது போல துரோகன சுத்திய துரோகன சுத்தி மறைப்பாற்றல் நீங்கி மறைப்பாற்றலாகிய இந்த இருள் நீங்கி அருளாற்றலாகிய உதயகாலம் வந்துவிட்டது. இனிமேல் இல்லாமே இந்த நாள் உதயம் காலையில் இப்ப உதயமாயிருச்சுன்னா இரவு மறுபடியும் வந்துடும். இந்த உதயகாலம் போய் அஸ்தமன காலம் வந்து மறுபடியும் இரவு வந்துடும். ஆனா இங்க ஒருமுறை உதயம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஸ்தமனம் என்பதே கிடையாது. ஒருமுறை அருட்சக்தி வந்துருச்சு அப்படின்னா அவருடைய மறைப்பாற்றலுக்கு அங்க வேறையே இல்லை.